ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 பதம் 21. நிராசிரத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். இத்தகைய கிருஷ்ண உணர்வுடையவன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதன் காரணமாக அவன் பாவ விளைவுகளினால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண பக்தன் தனது செயல்களில் நல்ல தீய விளைவுகள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அவனது மனமும் அறிவும் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் பரமனின் அம்சம் என்று அவன் புரிந்து செயல்படுவதன் காரணமாக அவருடைய செயல்கள் உண்மையில் என்னால் செய்யப்பட்டவை அல்ல, எனது மூலமாக பகவானால் செய்யப்பட்ட செயல்களே என்பதை அவன் அறிபவனாக இருக்கின்றான். கை நகரும் போது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, முழு உடலின் முயற்சியினால் அது நகர்கின்றது. சுய புற நுகர்ச்சியின் ஆர்வமில்லாத கிருஷ்ண பக்தன் எப்பொழுதுமே பரமனின் ஆவலுடன் இணைந்துள்ளான். ஒரு இயந்திரத்தின் பாகத்தைப் போல் அவன் செயல்படுகின்றான். இயந்திரத்தின் பகுதி எவ்வாறு எண்ணெயிடப்பட்டு சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றதோ அதுபோல கிருஷ்ண பக்தன் பகவானின் திவ்யமான துண்டில் ஈடுபடுவதற்கான தனது செயல்களால் தன்னை பராமரித்துக் கொள்கின்றான். எனவே அவன் தனது முயற்சியின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு மிருகத்தைப் போல அவன் உடல் கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. மிருகத்தின் சொந்தக்காரன் சில சமயங்களில் தனது மிருகத்தை கொடூரமாக கொன்றாலும் அதை எதிர்ப்பதில்லை. உண்மையில் அதற்கு சுதந்திரம் எதுவுமே இல்லை. தன் உணர்வில் முழுமையான ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எந்த பௌதிகமான பொருளின் மீதும் பொய்யுரிமை கொண்டாடுவதற்கான நேரம் இல்லை. உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான அநியாயமான வழிகளில் செல்வம் சேர்க்கும் அவசியம் அவனுக்கு இல்லை. இத்தகு பௌதீக பாவங்களால் அவன் கலங்கப்படுவதில்லை. தனது செயல்களின் எல்லா விளைவுகளிலும் அவன் விடுதலை பெற்றவனாக எப்பொழுதும் திகழ்கின்றான். ஓம் ஞான திமிராந்த ஞானஞ்சன சலாகையா சக்சுரன் மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஒரு வைஷ்ணவ பக்தன் எது போன்ற மனநிலைமையில் வந்து செயல்பட்டால் முழுமையான முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணைக்கு பாத்திரமாகின்றான் என்கிற விஷயத்தை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த ஸ்லோகத்தில் வந்து மிக விளக்கமான முறையில் பகவான் பேசுகிறார். பக்தனுடைய மனோபாவனையும் சாதாரணமான பௌதிகவாதியுடைய மனோபாவனையும் இந்த பௌதிக உலகத்தில் மிக மிக பெரிய அளவிற்கு வேறுபாடு உடையது. இந்த உலகத்தில் எல்லா விதமான நபர்களுமே பகவானுடைய பக்தர்களும் சரி, பக்தர்கள் அல்லாத நபர்களும் சரி, இரண்டு நபர்களுமே பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க உலகத்தில். இப்போ பக்தர்கள் அல்லாத நபர்களுக்கு பொதுவாக முதல்ல மேலோட்டமான முறையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் வைஷ்ணவர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு வித்தியாசமாக தெரியாது. காரணம், பக்தர்கள் அல்லாதவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம், வைஷ்ணவ பக்தர்கள் கூட நம்மை போலவே வந்து உறங்குறாங்க, உலகாதியமான வெளிப்படையான விஷயங்களில் செயல்படுகிறார்கள், அவர்களும் கூட பக்தர்கள் கூட உணவு உண்கின்றார்கள், இல்லறமான வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வாழ்கின்றார்கள், மனைவியோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு வாழ்கின்றார்கள், தாங்கள் பணம் சம்பாதிப்பதைப் போல அவர்களும் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க பக்தர்கள் கூட. சில நேரங்களில் பார்க்கும்பொழுது சாதாரணமான நபர்களைப் போல பக்தர்கள் கூட கோபத்துக்கு உள்ளாகின்றார்கள், ஒரு குறிக்கோள் உள்ளவர்களாக வந்து செயல்படுகின்றார்கள். இது போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரணமான மனிதர்கள் நினைக்கிறாங்க, பக்தனுக்கும் நம்மை போன்ற சாதாரணமான நபருக்கும் என்ன வித்தியாசம், உலகத்தில் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உலகத்தில் பலவிதமான காரியங்கள் மேலோட்டமான முறையில் ஒரே மாதிரி செய்யப்படலாம், ஆனால் செயல்களுடைய விளைவுகளும் பலன்களும் பரிசுகளும் வேற வேற அளிக்கப்படும். ஸ்ரீல பிரபாதருக்கு கொடுக்கக்கூடிய உதாரணம், இந்த தெருவில் ஒரு நபர் மற்றொரு நபரை தன்னுடைய சொந்த சுய விருப்பத்திற்காக கொலை செய்து விட்டார். அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசு ஆயுள் தண்டனை. பல காலங்களாக 4 சுவரை மட்டும் பார்த்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், 4 சுவருக்குள்ள வாழணும், 8 வருடங்கள், 10 வருடங்கள், 18 வருடங்கள், அதான் அதுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனை. அதே நேரத்தில் ஒரு இராணுவத்தில் செயல்படக்கூடிய நபர் இராணுவ மேலதிகாரியின் ஆணையின்படி அவருடைய கட்டளையின்படி ஒரு எதிரி நாட்டு போர் வீரனை வந்து வீரமான முறையில் கொன்றால் அவருக்கு வழங்கப்படக்கூடிய பரிசு தேசத்துடைய மிக உயர்ந்த பரிசு வந்து வழங்கப்படும். மேலோட்டமான முறையில் இந்த ரெண்டு காரியங்களும் ஒரே காரியங்கள் தான், ஒரே கொலை தான். ஆனால் எதற்காக இந்த ரெண்டு கொலைக்கும் விதவிதமான பரிசுகள் வழங்கப்படுது? இதனால் செயல் ஒன்று தான், இதனால் நோக்கம் வேற வேறு. முதல் செயல் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக அவனுடைய குரோதத்தால் அவனுடைய பேராசையால் அவனுடைய சுய விருப்பத்துக்காக செய்யப்பட்ட ஒரு செயல். இரண்டாவது செயலோ அவனுடைய உயிரை பணயம் வைத்து தேசத்துடைய பாதுகாப்புக்காக தேசத்துடைய சந்தோஷத்திற்காக செய்யப்பட்ட செயல். அதே போல உலகத்தில் இரண்டு விதமான நபர்கள் வாழ்கின்றாங்க. பகவானுடைய பக்தர்கள் ஒரு பகுதி, சிறு பகுதி, பகவானுடைய பக்தர்கள் அல்லாதவர்கள் நாஸ்திகர்கள் பெரும் பகுதி. இப்போ வெளிப்படையான முறையில் இரண்டு விதமான நபர்களும் ஒரே போன்ற காரியங்களை செய்வதை போல தோன்றுகின்றது. அவர்களும் காலையில் எழுந்திருக்கிறாங்க, பக்தர்களும் காலையில் எழுந்திருக்கிறாங்க. அவர்களும் குளிக்கின்றார்கள், பக்தர்களும் குளிக்கின்றார்கள். அவர்களும் உணவு உண்கின்றார்கள், பக்தர்களும் உணவு உண்கின்றார்கள். பக்தர்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பக்தர்கள் அல்லாதவர்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பக்தர்களும் பணம் சம்பாதிக்கின்றார்கள், பக்தர்கள் அல்லாதவர்களும் பணம் சம்பாதிக்கின்றார்கள். பக்தர்களும் கோபப்படுகின்றார்கள், பக்தர்கள் அல்லாதவர்களும் கோபப்படுகின்றார்கள். பக்தர்களும் மரணம் அடைகின்றார்கள், பக்தர்கள் அல்லாதவர்களும் மரணம் அடைகின்றார்கள். ஆனால் ரெண்டு நபருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? பக்தர்கள் தினசரி காலையில் எழுந்திருப்பதுடைய குறிக்கோள் என்ன? காலையில் எழுந்திரிச்சோடனே பக்தருடைய மனோபாவனை எப்படி இருக்கும்? காலையில எழுந்ததிலிருந்தே மாலையில உறங்குவது வரை பக்தர்கள் அல்லாதவர்களுடைய மனோபாவனை, தங்களுடைய உலக இன்பத்திற்காக, தங்களுடைய உடல் சுகத்திற்காக, தங்களுடைய பதவிக்காக, தங்களுடைய பெருமைக்காக செயல்படுபவன் வந்து பக்தன் அல்லாதவன். பக்தன் காலையிலிருந்து இரவு உறங்கக்கூடிய வரைக்கும் அவன் செயல்படக்கூடிய செயல்கள் அனைத்துமே பகவானுடைய சந்தோஷத்திற்காக, குருவுடைய சந்தோஷத்திற்காக. உதாரணமாக பக்தனானவன் உணவு உண்டு தன்னுடைய உடலை வந்து பராமரித்துக் கொள்கின்றான்னா அவனுடைய மனோபாவனை என்ன அப்படின்னா, இந்த உடலை பராமரித்துக் கொள்வதன் மூலமாக இந்த உடலானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையில வந்து ஈடுபடுத்தப்பட போகுது, அதனால வந்து இந்த உடலை வந்து ஆரோக்கியமான முறையில் நான் என்னை பராமரித்துக் கொள்கின்றேன். ஆனால் பக்தர்கள் அல்லாதவன் இந்த உடலை பராமரிப்பதுடைய மிக முக்கியமான குறிக்கோள், அடிப்படையான நோக்கம் என்னென்னா, இந்த உடலை நான் பராமரிப்பதன் மூலமாக உலகாதியமான சுகங்களான உண்பதையோ உறங்குவதையோ இனப்பெருக்கம் செய்வதையோ நான் மிக அதிகமான முறையில் செய்ய முடியுங்கிற எண்ணத்தில் வந்து அவன் தன்னுடைய உடலை வந்து பராமரிச்சுக்கிட்டான். அதுபோல பக்தன் சிறிதளவுக்கு உறங்குவதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னாக்க வந்து, நான் உறங்குவதன் மூலமாக நாளை மறுநாள் மீண்டும் மிக சக்தியோடு செயல்பட்டு என்னால் வந்து கிருஷ்ணருக்கு நல்ல முறையில் செயல்படக்கூடியங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அவன் வந்து உறங்கிக்கின்றானே தவிர, இல்லட்டா வந்து அவன் உறங்குவதற்கு கூட வந்து தயாராக வந்து இல்லை. அதுபோல பக்தன் திருமணம் செய்து கொள்வதைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, உலகாதியமான மக்கள் திருமணம் செய்து கொள்வதைய குறிக்கோள் வந்து காம சுகத்தை அனுபவிப்பதற்காக. ஆனால் பக்தன் வந்து திருமண பந்தத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் என்னன்னா, நான் பக்தன், இந்த மனித வாழ்க்கையை அடைந்து கொண்டதனால நான் பக்தி செய்கின்றேன், இதே திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதன் மூலமாக அதிகமான குழந்தைகளை என்னால் பெற்றெடுத்து இன்னும் அதிகமான ஆண் குழந்தைகளையோ அல்லது பெண்களையோ பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடுத்த முடியுங்கிற எண்ணத்திற்காக வந்து அவன் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஈடுபடுறான். இப்போ வெளிப்படையான முறையில் செயல்கள் ஒரே பாந்தி செயல்கள், ஆனால் அவர்களுடைய குறிக்கோள்களை பார்த்தோமானா முழுக்க முழுக்க நேர் எதிர்மாறான குறிக்கோள். அவனுடைய எண்ணங்கள் அபிலாசங்கள் வந்து பக்தர்களுடைய செயல்கள் அனைத்துமே கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக செய்யப்பட்ட காரியங்கள், பக்தர்கள் அல்லாதவர்களுடைய வாழ்க்கை அனைத்துமே தன்னுடைய சுய இன்பத்திற்காக, சுய திருப்திக்காக, புலன் இன்பத்திற்காக செய்யப்பட்ட காரியங்கள். ஆனால் அதை புரிந்து கொள்வது, வெளிப்படையாக நம்மளுமே பக்தர்களுடைய சங்கத்துக்கு வருவதற்கு முன்னால இந்த காரியத்தை வந்து புரிந்து கொள்வது கஷ்டமான காரியம் தான். பொதுமக்களுடைய சபையில் பொதுவாக நாமமிட்டவர்களாலே ஏமாற்றுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. காரணம், பகவானுடைய பெயரை சொல்லி நல்லா சாப்பிட்றாங்கப்பா, பகவானுடைய பேரை சொல்லி நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கப்பா, பகவானுடைய பேரை சொல்லி குடும்பத்தில் குழந்தைகளை அதிகரிச்சுக்கிட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. ஆனால் பக்தருடைய சங்கத்தில் வந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த எண்ணங்களே வந்து மிக மிக வித்தியாசமானது. அதுக்கு தான் பக்தர்களுடைய சங்கம் தேவை. காரணம், பக்தருடைய சங்கத்தில் தான் பக்தியை பற்றி, பக்தருடைய மனோபாவனையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு கதை இருக்குது. இப்போ ராமானுஜருக்கு ரெண்டு சிஷியர்கள் இருந்தாங்க, பல சிஷியர்கள், ரெண்டு சிஷியர்கள் முக்கியமான சிஷியர்கள். இந்த சிஷியர்களில் ரெண்டு சிஷியர்களுக்குமே என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதுன்னா, ராமானுஜருடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு வந்து உணவு தயாரிக்கணும், மாலை நேரத்தில் வந்து அவர் அருந்துவதற்கு வந்து அவருக்கு வந்து பால் கொடுக்கணும், அவருடைய படுக்கையை சரி பண்ணணும், அவருடைய உடைகளை வந்து துவைத்து தயார் பண்ணணுங்கிற சேவை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குருவுடைய ஆடைகளை, குருவுடைய பொருட்களை நம்ம பயன்படுத்துவது அபராதம்ங்கிறது அந்த ரெண்டு சிஷியர்களுக்குமே தெரியும். இப்போ ஒரு சிஷியர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குருவிற்கு, ஆன்மீக குருவிற்கு ராமானுஜருக்கு படுக்கையை வந்து தயார் பண்ணுறார். படுக்கையை நல்லா தயார் பண்ணிவிட்டு சுத்தமாக்கி அதை தயார் பண்ணும்போது அந்த மற்றொரு சிஷியர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய குருவுடைய படுக்கையில் போய் நல்லா படுத்து உறங்கி பார்க்குறாரு. உடனே இந்த பக்கத்தில் உள்ள இன்னொரு சிஷியர் கேட்குறார், இது எவ்வளோ பெரிய அபராதம், நீ குருவுடைய படுக்கையில் போய் படுத்து பார்க்குறிய அப்படிங்கும்போது அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குப்பாரு. அவர் சொல்லார், சரி படுக்கையெல்லாம் நம்ம தயார் பண்ணியிருந்தால் கூட அதில் படுத்து பார்த்தால் தான் தெரியும், உண்மையிலே அதில் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு, சின்ன அளவிற்கு முள்ளோ அல்லது ஒரு மணல் துகள்களோ இருக்கலாம், அதில் உண்மையிலே படுத்து அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும், அதுக்காக தான் அதில் படுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள முள் துகள்கள் சிறு தூசிகளை கூட அவர் வந்து தொட்டி எடுக்கிறார். அதுபோல் சாதாரணமான மக்களுக்கு, பக்தன் அல்லாதவர்களுக்கு பக்தனுடைய மனோபாவனையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். கீர்த்தனத்தில் நம்ம குதிக்கிறோம், சண்டே ப்ரோக்ராம் வந்து இஸ்கான்ல கீர்த்தனத்தில் குதிச்சுட்டு இருக்கிறாங்க. புதுசாக முதல் முறையாக வரக்கூடிய நபருக்கு அதை பார்த்தா அவருக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்காக குதிக்கிறாங்க. காரணம், பௌதீக உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எந்த ஒரு விஷயத்துக்குமே குதிக்க மாட்டோம். ஒரு நபர் ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டார், எவ்வளோ நேரம் குதிப்பார்? ஒரு நபருக்கு நாளைக்கு வந்து சதுர்த்தி திதியில் கல்யாணம், அழகான பொண், எவ்வளோ குதிப்பார் அவர்? அது ஒரு அழகான மாப்பிளை, ஒரு அம்மா எவ்வளோ குதிப்பாங்க? அது ஒன்று உண்மையிலே லாட்டரியில் 1 கோடி ரூபாய் அடிச்சுட்டு அந்த நபர் எவ்வளோ குதிப்பார்? கண்டிப்பாக குதிக்க முடியாது, இவ்வளோ உயரமாக குதிக்க முடியாது, இவ்வளோ நேரமாக குதிக்க முடியாது, இவ்வளோ ஆனந்தமாக குதிக்க முடியாது. காரணம், இது வித்தியாசமான அனுபவம், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்யப்படக்கூடிய காரியம். அதுபோல் ஒரு நபரால் வாழ்க்கையில் மற்றொருவருடைய பெயரை வந்து எவ்வளோ நாட்கள் தான் சொல்ல முடியும்? தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அபிமானமான ஒரு சினிமா நடிகர் பிடிக்கும், அந்த நடிகருடைய பெயரை வந்து ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியும்? அல்ல, எனக்கு என்னுடைய மனைவியுடைய பெயர் பிடிக்கும், அவங்களுடைய பெயரை எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்? அல்ல, என்னுடைய குழந்தையுடைய பெயர் பிடிக்கும், என்னுடைய குழந்தையுடைய பெயரை தொடர்ச்சியாக வந்து எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியும்? இது வித்தியாசமான வேறு ஒரு அனுபவம், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் இது. அதுபோல் பௌதீக உலகத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு மனைவியோ அல்லது ஒரு குழந்தையோ அல்லது வந்து நம்முடைய பௌதீக உறவுகளை நம்முடைய தாயோ தந்தையோ சொல்கிறாங்க, உன்னுடைய இளமையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் நீ அர்ப்பணிக்கணும், எந்த விதமான விளைவுகளையும் நீ எதிர்பார்க்கக்கூடாது, எனக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். பௌதீக உலகத்தில் யாருமே அந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். இதற்காக தான் பீஷ்மதேவருடைய கதை வந்து மிக மிக புகழ்பெற்றது. பீஷ்மதேவர், அவருடைய ஒரிஜினல் பெயர், உண்மையான அவருடைய இயற் பெயர் சத்யவிரதன், அதுக்கு முன்பு அவருடைய பெயர் இன்னொரு பெயர். அப்போது அவருடைய தந்தைக்கு ஏற்கனவே கங்காதேவியின் மூலமாக பிறந்தவர் வந்து பீஷ்மதேவர் சத்யவிரதன். அவருக்கு மீண்டும் அவருடைய தந்தைக்கு வந்து மீண்டும் ஒரு மீனவ பெண் மேலே காதல் வந்துடுது. அந்த பெண்ணை திருமணம் செய்யணுங்கிற ஆசையில் அந்த மீனவனுடைய தந்தையை சென்று சந்திக்கிறார் ஆத்துக்கரையில். ஆனால் அந்த மீனவனுடைய தந்தையோ வந்து மிக தந்திரசாலி. அவன் பீஷ்மருடைய அப்பாட்ட சந்தானு மகாராஜர்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு ஏற்கனவே வந்து ஒரு சத்திரிய மகன் இருப்பது எனக்கு தெரியும், அவன்தான் மனு சமிதியின்படி அரச சட்டங்களின்படி அடுத்த அரசராக மாற வேண்டும். வந்து என்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து வைக்க எனக்கு விருப்பம்தான், ஆனால் ஒரு கட்டளை, என்னுடைய மகள் மூலமாக உனக்கு பெறக்கூடிய மகன்தான் வந்து எதிர்காலத்தில் வந்து அரசராக மாறணுங்கிறது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறார். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு சம்மதம், நான் அதுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேங்கிறான். இப்போ அவன் கேட்கக்கூடிய கேள்வி, உலகத்தில் பௌதிகமான ஆசைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் வந்து எந்த அளவுக்கு தந்திரசாலியாக இருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள், எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை உள்ளவராக இருக்கிறாங்கிறத பாருங்கள். அதான் மக்கள் இங்கே பணம் சம்பாதிச்சு சுவிட்சர்லாந்தில் கொண்டு போய் போட்டு வச்சுருந்தாங்க. அதுபோல் இவர் மீண்டும் முன்னெச்சரிக்கையாக கேட்குறார், உண்மைதான், என்னுடைய மகள் மூலமாக பிறக்கக்கூடிய மகனை வந்து நீ நாட்டுக்கு அரசராக மாற்றுவ, ஆனால் இன்னொரு விஷயம் செய்வியா, உண்மையிலே அவன் வந்து அரச பதவி கேட்டால் அவனால் என்ன செய்ய முடியும்? மீண்டும் ஏன்னா மூத்த மகன் தான் கண்டிப்பாக அரசராக மாறணும் சட்ட விதிமுறைகளின்படி, மனு சமூகையின்படி. உடனே சந்தான அரசர் சந்தோஷம் இல்லாமல் வீட்டுக்கு திரும்பியிருந்தார். தன்னுடைய தந்தையுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லாததை கேட்டு உடனடியாக வந்து இவன் வந்து கேட்குறார் சத்யவர்தன் பீஷ்மதேவர். அப்போ பீஷ்மதேவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோடனே பீஷ்மதேவர் தன்னுடைய தந்தையுடைய சந்தோஷத்திற்காக அவர் சொல்றார், வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கின்றேன், காரணம் நான் மட்டுமல்ல எனக்கு சந்ததியே வராததன் காரணமாக என்னுடைய சந்ததியில் வரக்கூடிய யாருக்குமே வந்து அரச பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு வந்து அந்த மீனவ பெண் மூலமாக வரக்கூடிய மகனுக்கு நீ வந்து அரச பதவியை கொடுக்கலான்னு தந்தையுடைய சந்தோஷத்திற்காக அவர் பிரம்மச்சரிய விரதத்தை, அகண்ட பிரம்மச்சரியத்தை, வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டதுனால உடனே ஆகாயத்திலிருந்து புஷ்பம் மாறி பொழிந்து சத்யவரதன் பீஷ்மதேவருங்கிற மிகப்பெரிய பெயரை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். இதுபோல உலகத்தில் மற்றொருவருடைய நன்மைக்காக வாழக்கூடிய ஆத்மாக்கள் மிக மிக குறைவு. அதான் பகவான் வைஷ்ணவர்களை வந்து என்ன சொல்றார்னா, மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரதக பகுநாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. இந்த மாதிரி பகவானாகிய என்னை கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய ஆத்மாக்கள் ரொம்ப அபூர்வமானவை, விசாலமான மனமுடைய ஏதோ ஒரு ஜீவாத்மா தான் இந்த கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார். அது உண்மையும் கூட. காரணம், உலகத்தில் உள்ள ஜீவன்கள் அனைத்துமே பொதுவாக தங்களுடைய சுய இச்சையின் மீது விருப்பம் உள்ளவங்க தான், யாருமே வந்து பகவானுடைய சந்தோஷத்திற்காக வாழக்கூடியவர்கள் கிடையாது. இந்த உலகத்தை நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கணும்னா, நம்முடைய சுய இச்சைக்காக, நம்முடைய சுய திருப்திக்காக, நம்முடைய புலன் இன்பத்திற்காகத்தான் நம்ம வாழ்கிறோமே தவிர, மற்றவர்களுடைய புலன் இன்பத்திற்காகவோ கடைசியில் பகவானுடைய புலன் இன்பத்திற்காகவோ நம்ம வந்து வாழலை. நம்முடைய புல இன்பத்திற்கு நம்முடைய தாய் தந்தையர் வந்து உதவி புரிந்தால் அவர்கள் தாய் தந்தையர். நம்முடைய புல இன்பத்திற்கு நம்ம தாய் தந்தையர் உதவி செய்யாவிட்டால் தாய் தந்தையர் வந்து கொல்வதற்கு கூட மகனோ மகளோ வந்து தயாராக இருப்பார்கள். நம்ம கண்கூடாக வந்து பார்க்குறோம். நம்முடைய சொந்த தாய் கூட சில நேரங்களில், சில தாய்கள் நம்ம வந்து அவர்களுடைய புல இன்பத்துக்கு ஒத்து வராத நேரத்தில் நம்மை வந்து கொல்வதற்கு தயாராக வந்து இருப்பாங்க. இதை இப்போ கண்கூடாக பார்க்குறோம். நம்முடைய தாய் தந்தையர் நம்மளை வந்து நம்முடைய வயிற்றிலே கொன்னுறாங்க. நம்ம பிறந்தவரை சொல்லுவாங்க, நான் தான் உண்மையான தாய் உனக்கு, உண்மையான தந்தை அப்படிம்பாங்க. கிருஷ்ணர் உண்மையான தாய் இல்லை, தந்தை இல்லை, நான் தான் உண்மையான தாய் தந்தை அப்படிம்பாங்க. நமக்கு விஷயம் தெரியும், நம்முடைய அம்மாவுடைய வயிற்றுல நான் தப்பிச்சு பிழைச்சதே எப்படியோ பிழைச்சிட்டேன் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். காரணம், இப்போ உள்ள தாய் தந்தை நம்மளை வயிற்றிலே கொண்டுருவாங்க, அபார்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ மக்கள் மீண்டும் கேட்கலாம், கிருஷ்ணர் கூட உன்னை கொள்றார், காரணம் நீயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மரணம் அடையத. கிருஷ்ணர் நம்மளை கொள்றார் அப்படின்னா மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணை நம்முடைய உடல் அவர் கொள்றார். காரணம், இந்த வயோதிகமான உடலில் வாழ்ந்து நான் கஷ்டப்படுறேன், எனக்கு புல இன்ப ஆசைகளை இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு, காரணம் நான் இன்னும் கட்டுண்ட ஜீவாத்மாவாகத்தான் இருக்கிறேன். அப்போ கிருஷ்ணர் சந்தோஷமான முறையில் நமக்கு மற்றொரு புது ஆடைகளை வந்து கொடுக்குறார். அதனுடைய பெயர் தான் வந்து பௌதிக உலகத்தில் நடக்கக்கூடிய மரணம். துவேசத்தால் நடக்கக்கூடியது கிடையாது, பகவானுடைய கருணையால் நமக்கு நடக்கக்கூடியதுடைய பெயர் தான் மரணம். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அழுக்கான ஆடையை உடுத்திருக்கிறான், 2 வருஷம் 3 வருஷம் அவனை பார்க்குறான், அவனுக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லை, அவனை கூப்பிட்டு குளிக்க சொல்லி புதுசாக ஒரு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி பகவான் வந்து நமக்கு என்ன கொடுக்குறார், புதிதாக ஒரு ஆடையை கொடுக்குறார். அதனுடைய பெயர் தான் பகவான் கொடுக்கக்கூடிய மரணம். நம்முடைய தாய் தந்தையரோ, நம்முடைய சுற்றத்தாரோ, நம்முடைய உறவினரோ, நம்முடைய ஜாதியினரோ, அது எதிர்கட்சியினரோ நம்ம கொல்லக்கூடிய அந்த மரணம் வந்து வேறு, அது துவேசத்தால் ஏற்படக்கூடிய மரணம். ஸோ பகவானுடைய பக்தருடைய மனோபாவனை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது பகவானுடைய சந்தோஷத்திற்காக, பகவானுடைய ஆத்ம திருப்திக்காக அவர்கள் வாழக்கூடியவர்கள். ஒரு ஆளுடைய நாமத்தை வந்து நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னா அந்த ஆள் மேலே உண்மையிலேயே வந்து அன்பை நம்ம வளர்க்காமல் நம்மால் வந்து தொடர்ச்சியாக வந்து ஜெபம் பண்ண முடியாது. அதான் ப்ரோபா அவர் கண்டல் பண்ணுவார். அமெரிக்காவில் ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு. இவர் மூலம் சொல்லும்போது ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணும்போது சொல்ல மாட்டேன், மீண்டும் சொல்லும்போது ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு சொல்ல மாட்டேன். அவன் இந்த சொல்ல மாட்டேங்கிற நேரத்துக்காவது குறைஞ்சது ஹரே கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்ல மாட்டேன். சில நபர்கிட்ட போய் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு, காரணம் அந்த பேரை சொல்வதற்கு அவ்வளோ யோசிப்பான். காரணம் அதில் இருக்கு, ஹரி கிருஷ்ணா அப்படிங்கிற பேருடைய ஒரு அர்த்தம் என்னன்னா, ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. பிரதானமான அர்த்தம் ஹரிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் திருடன் அல்லது சிங்கம் அல்லது மங்களம். ஹரியின வார்த்தைக்கு திருடன் என்பது பொருள், கிருஷ்ணாங்கிற வார்த்தைக்கு ஆகர்ஷணம் என்பது பொருள், கவரக்கூடியவன்கிறது பொருள். ஒரு மனிதன் மற்ற எல்லோருடைய பெயரையும் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறான், இவன் சிறு தெய்வங்களுடைய பெயரை கூட சொல்லுவான், முருகன் சொல்லிடுவான், சிவன் சொல்லிடுவான், பிரம்மான்னு சொல்லிடுவார், மற்ற பேர்களெல்லாம் சொல்லுவார், பார்வதியும் பார் அல்ல துர்காம்பார் அல்லது விக்னேஸ்வரம் பார், கிருஷ்ணனுடைய பெயரை சொல்வதற்கு பயப்படுவார். காரணம் என்னன்னா, சில ஆத்மாக்கள் தான் கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து உச்சரிப்பான், அதன் தொடர்ச்சியாக வந்து உச்சரிப்பான். நம்மளே கூட உச்சரிக்கிறோம், பாதி நேரம் உச்சரிக்கிறோம், பாதி நேரம் நம்மளுக்கு மனசு வரலை. காரணம் என்னன்னா, கிருஷ்ணனுடைய நாமத்தை ஹரியுடைய நாமத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஹரி திருடன் நம்முடைய இதயத்தில் உள்ள களங்கங்களை வந்து முதல்ல வந்து அவன் திருடி கொண்டு போகிறான். ஆனால் நம்ம காமத்தின் மூலமாகவும் குரோதத்தின் மூலமாகவும் உலகாதிகமான ஆசைகள் மூலமாகவும் கவரப்பட்டிருப்பதனால நமக்கு உலகத்தில் உள்ள இந்த பௌதிகமான ஆசைகளை விடுவதற்கு நமக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, அப்படி இதயத்தை வந்து அப்படியே பிடிச்சிக்கிடுறோம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறார், நல்லா கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்வதுக்கு நமக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் இது சாதாரணமான அயோக்கிய திருடன் கிடையாது, இந்த திருடன் வந்து நம்முடைய இதயத்திலுள்ள இந்த பௌதிகமான ஆசைகளை திருடி சென்ற பிறகு நம்முடைய இதயத்தையும் திருடிடுவார். அவருடைய அழகால, அவருடைய ஐஸ்வர்யத்தால், அவருடைய லீலைகளால், அவருடைய குணத்தால், அவருடைய துறவரத்தால், அவருடைய லீலைகளால் மீண்டும் நம்மளுடைய உள்ளம் வந்து கவரப்பட்டு நம்முடைய இதயத்தையும் திருடி கொண்டு போயிடுவார். அதான் அவருடைய பேர் வந்து உண்மையிலேயே வந்து கிருஷ்ணர், எல்லாருடைய இதயத்தையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடியவர். நம்முடைய இதயத்தில் உள்ள விஷயங்களையும் களவாண்டு விட்டு நம்முடைய இதயத்தையும் திருடி கொண்டு போயிருந்தார், அதனால தான் அவருடைய பெயர் கிருஷ்ணர். இப்போ நம்முடைய இதயத்தையும் அவர் திருடக்கூடிய நேரத்தில், நம்முடைய இதயம் அவரால் கவரப்படக்கூடிய நேரத்தில் அந்த பக்தன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, தன்னுடைய உடல் பொருள் ஆத்மா அனைத்தையுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்து அவருடைய சந்தோஷத்திற்காகவே வந்து கொடுத்துருதான். அவனுடைய பெயர் தான் வந்து வைஷ்ணவன், பகவானுடைய பக்தன். எவன் ஒருவன் தன்னுடைய உடல் ஜீவாத்மா எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்திற்காக, குருவுடைய சந்தோஷத்துக்காக முழுமையான முறையில் அர்ப்பணம் செய்கிறானோ அவனுடைய பெயர் வந்து கிருஷ்ண பக்தன். அதான் கிருஷ்ண பக்தி மிக மிக உயர்ந்த துறவரம். இதை பக்தர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். குரு அதுக்கு நம்மளை வந்து பயிற்சி அளிக்கிறார். ராமானுஜர் ஒரு நேரம் வந்து காவேரி நதிக்கரையில் நடந்து வருவார். அப்போது எதிர்த்து திசையில் அவருடைய சிக்ஷா குரு அவர் நடந்து வருவார், தன்னுடைய சிஷ்யரோடு நடந்து வருவார். நல்ல வெயில், காவிரி நதியில் நீர் கிடையாது, எங்கே வந்து மணல் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கு. உன்னை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது குருவை கண்டவுடனே இவர் நமஸ்காரம் பண்ணுவார். அப்போ குருவை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது குரு மீண்டும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எந்திரின்னு சொல்லும்போது தான் மீண்டும் எந்திரிக்கணும். இவர் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிடுவார். நல்ல வெயில், சரியான வெயில், உடல்லாம் வந்து அந்த வெயிலால் வந்து கத கதன்னு தகிக்கும். அவர் வந்து ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டே நிற்பார். இவர் எழும்பவே சொல்ல மாட்டார். நம்ம அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா, அவர் அப்படி தகிக்க தகிக்க அதில் அப்படியே படுத்திருப்பார். இந்த சிஷ்யர்கள்லாம் கேட்பாங்க, குரு என்றாலே ரொம்ப மென்மையானவர், நீங்கள் எதுக்கு உங்களுடைய சிஷ்யனை ராமானுஜன் இந்த மாதிரி இளையாழ்வாரை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு உடனே, இந்த ராமானுஜன் எந்த அளவுக்கு குருட்டையும் கிருஷ்ணட்டையும் சரணாகதி அடைஞ்சாங்கிறத காமிக்கிறதுக்காக நான் வந்து அவனை சோதித்தேன், உங்கள் கண்ணுமே நான் வந்து ஜெயிச்சு காமிக்கிறான் பார், உண்மையிலே அவனுடைய உடல் வந்து கொதிச்சு அடைஞ்சால் கூட அவன் வந்து அதை விட்டு எந்திரிக்கலை, எப்படி படுத்துருக்குறான் மதியா. இதுதான் வைஷ்ணவன், தன்னுடைய உடலையும் மனதையும் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக எப்பொழுதும் முழுமையான முறையில் அர்ப்பணிப்பான் வைஷ்ணவன். அவனுடைய பேர் தான் வைஷ்ணவன். அவன் தன்னுடைய சந்தோஷத்தை வந்து பொருட்டாக வந்து நினைக்கிறான். இப்போ மக்கள்கிட்ட உள்ள பிரதானமான சந்தேகம், அசிரத்த தானா புருஷா தர்மசியாச பரந்தப, இந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு நான் என்ன அர்ப்பணிக்கும் போது எனக்கு என்ன நடந்துடும், நான் அழிஞ்சு போயிடுவேனா, என்னை யார் காப்பாற்ற போறா, எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா. மக்கள் வந்து அவநம்பிக்கையால் வந்து பயப்படுறான். அதனால தான் சரணாகதி அடைய மாட்டேங்க, நம்பிக்கை இல்லாமல். ஆனால் நம்பிக்கையோடு கிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது எல்லாமே கிடைக்கும். ஆனால் மனிதனுக்கு வந்து பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதன் காரணமாக அவனுக்கு அந்த பய உணர்ச்சி வருது. எல்லாத்தையும் நான் கிருஷ்ணருக்கு அனுப்பிச்சிட்டா எனக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து அவனுடைய மனதில் வந்து பிரதானமாக எழுது. அது அஞ்சானத்தால் வருது. எனக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி எழக்கூடாது. காரணம் வந்து நம்ம பிறக்கும் போது எனக்கு என்ன இருந்தது. இன்னைக்கு கண்ணன் பிரபு கிட்டத்தட்ட பெங்களூர் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வச்சிருப்பார் நினைக்கிறேன். அவர் இந்த வேலைப்பாடி ஊரில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே பிறக்கும் போது அவருக்கு என்ன இருந்தது. அது கார்த்திகேய சார் இன்னைக்கு 3 MD முடிச்சுட்டாங்க. பிறக்கும் போது அவருக்கு என்ன இருந்துச்சு. அவர் வந்து கற்றுக்கிட்டதும் பகவானுடைய இந்த உலகத்தை பற்றி, அல்லது பகவான் கொடுத்த இந்த மனித சரீரங்களை பற்றி, சரீரத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்ததும் பகவான். ரெண்டுமே நம்மளுடையது கிடையாது. நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றி படிக்கிறோமோ அதுவும் அந்த பகவானுடையது. அந்த சப்ஜெக்டை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்ததும் அவர் தான். அதான் புரோபா சொல்வார், கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. புரோபா சொல்வார், ஹூ டிஸ்கவர்ட் வாட். இந்த கொலம்பஸ் பிறக்கிறதுக்கு முன்னாலே அமெரிக்கா அங்கே இருந்தது. இந்த ஆள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்கே வந்து சிவப்பு இந்தியர்கள் வசித்தாங்க. மிகப்பெரிய வேத கலாச்சாரமே அங்கே இருந்தது. இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது பேர் தான் வந்து கண்டுபிடித்தேன். ஏற்கனவே இருந்த ஒரு நாட்டை போய் கண்டுபிடிச்சிட்டு இதில் கண்டுபிடிச்சேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது. அது டிஸ்கவரியே கிடையாது. ஹூ டிஸ்கவர்ட் வாட், நோபடி டிஸ்கவர்ட் நத்திங். உலகத்தில் ஏற்கனவே பகவான் படைத்த விஷயங்களை இருக்கக்கூடிய விஷயங்களை புதுசாக யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்குது அந்த விஷயம். ஸோ அதுபோல் எல்லாமே பகவானுடைய பொருட்கள். இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோமானால் பகவானுக்கு உடனடியாக வந்து நம்ம வந்து நம்மளை வந்து அர்ப்பணிப்போம். நம்முடைய உடல் மனம் புத்தி அகங்காரம் அனைத்தையுமே நம்ம வந்து அர்ப்பணிப்போம். ஆனால் அந்த விஷயம் ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், அந்த விஷயம் நமக்கு தெரியாததுனால நமக்கு வந்து பய உணர்ச்சி வருது. ஆ, இது கொடுக்கணுமா கொடுக்கணுமா, இது என்னுடைய பொருள். ஜனசிய மோகோயம் அகம் அமேதி, இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொருள் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸ்ரீ பகவானாதான் அதே நேரத்தில் வந்து அதான் கிருஷ்ண பக்தி விஷ்ணு பக்தி கஷ்டமானது. இந்த உண்மையை உனக்கு புரித வைக்கிற வரைக்கும் உன்னை வந்து விடமாட்டார். சனாதன கோஸ்வாமின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பக்தர் இருந்தார். நம்முடைய சம்பிரதாயத்தில் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இந்த இரண்டு பக்தர்களுமே உண்மையில் வந்து அந்த காலத்தில் வங்காள மாநிலத்தில் அரசருடைய நேரடியான மந்திரிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள். இப்போ ரூபகோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் அவர்கள் வந்து முதல்ல வந்து பிராமணர்கள்னா கூட அந்த முஸ்லீம்கள் கூட வந்து வேலை பார்த்து தங்களுடைய பெயரை வந்து முஸ்லீமை மாற்றிடுறாங்க. ஆனால் உண்மையில் மிகப்பெரிய பண்டிதர்கள் அந்த ரெண்டு பேரும். சனாதன கோஸ்வாமியும் ரூபகோஸ்வாமியும் உண்மையில் இந்த ராமகேலிங்கிற கிராமத்தில் சைதன்ய மகாபிரபு சந்தித்த பிறகு சைதன்ய மகாபிரபு முழுமையான முறையில் கிருஷ்ண பக்தி கலாச்சாரத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணுங்கிற முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இரண்டு பேருமே வந்து தங்களுடைய ஏராளமான செல்வத்தை வந்து கொண்டு வரும்போது ரெண்டு பெரிய படகு நிறையா தங்க நாணயங்களை வந்து நிரப்பி கொண்டு வராங்க. இந்த தங்க நாணயங்கள் அனைத்தையும் வைஷ்ணவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுத்துட்டு உடனே கிருஷ்ணர்கிட்ட முழுநேர பக்தனாக சேரணுங்கிற எண்ணத்தில் வந்து அவர்கள் வந்து வங்காள மாநிலத்திலிருந்து அவர்கள் வந்து விருந்தாவனத்தை நோக்கி பயணம் போகிறாங்க. இப்போ போகக்கூடிய நேரத்தில் இந்த சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, வழி பாதுகாப்புக்காக ரெண்டு தங்க நாணயத்தை மட்டும் கையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து மடியில் கணம்புறதால் கண்டிப்பாக என்றைக்குமே வந்து வழியில் ஆபத்து இருக்குது. அங்கே என்ன பண்ணுவான்னா, ஒரு ஹோட்டல்காரன் வந்து அவனை வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து ரொம்ப அன்பான முறையில் கவனிச்சுக்கிடுவார். அப்போ அவர் பக்கத்தில் உள்ள சந்தேகமாக கேட்பார், இதனால் நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து இவன் மேலே அன்பு காமிக்கிறான் அப்படிங்கும் அவர் சொல்வார், இன்றைக்கி நைட்டு வந்து உன்னை கொன்னுட்டு உன் கையில் உள்ள ரெண்டு தங்க நாணயத்தையும் களவாங்கிறதுக்காக உன்னை வந்து ரொம்ப அன்பு காமிச்சு உபசரிக்கிறான் அப்படின்னு உடனே அந்த ரெண்டு தங்க நாணயத்தை அப்பொழுதே அவன் கையில் கொடுத்துட்டு மீண்டும் சனாதன கோசாமி காசியை பார்த்து மகாபிரபு பார்க்கறதுக்காக நடந்து போயிருவார். இப்போ காசியில் சந்திரசேகர மிஸ்ரா அப்படிங்கிறவருடைய இல்லத்தில் வந்து சைதன்ய மகாபிரபு தங்கியிருப்பார். அப்போ அங்கே உள்ள ஒரு பக்தரை கூப்பிட்டு வாசலில் வந்து கதவு பூட்டியிருக்கு, வெளியில் ஒரு மிகச்சிறந்த பக்தன் இருக்கிறான், போய் கதவை திறந்துட்டு வா அப்படிம்பார். இப்போ பகவானுக்கு எல்லாமே தெரியும், வெளியில் போய் பார்த்தா வெளிப்படையான முறையில் அப்போ தான் அவர் முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து வந்ததுனால ரொம்ப தாடியோடு அழுக்கான ஆடையோடு ஒரு ஆள் நிற்பார். இவர் யார், முஸ்லீம் ஃபகீர் மாதிரிலாம் இருக்குது, நம்முடைய இந்து சாது மாதிரி இல்லையன்னு சொல்லி இவர் உள்ளுக்கு வந்துருவார். இவர் போய் வெளியில் போய் மகாபிரபு போய் அவரை கட்டிப்பிடிச்சி இவன் தான் சனாதன கோசாமி மிகச்சிறந்த பக்தன் சொல்லி கூட்டு வருவார். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, சனாதன கோசாமி முன்னால் மினிஸ்டராக இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த அரசாங்கத்தில் வந்து விலவியேர்ந்த ஒரு கம்பளி போர்வையை வந்து கொடுத்துருப்பாங்க, சதர், நல்ல அழகான சதர். அவர் எல்லாத்தையும் திறந்தவர் அதை மட்டும் மூடிட்டு அங்கேருந்து நடந்து வந்திருப்பார் முழுநேர பக்தனாக மாறுறதுக்கு. உடனே சைதன்ய மகாபிரபு அந்த சதரை கையில் எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்ட, இதை விடுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம், இதை விட்டுட்டு வாடிம்பார், அப்போ தான் நீ முழுநேர பக்தனாக மாற முடியும்பார். அதுக்கும் அவர் திட்டம் சொல்வார், நீ நேரே வந்து எங்கே போ, ஆற்றுக்கு போ, அங்கே ஒரு வண்ணான் வந்து துணி துவச்சிட்டு உட்காந்துருப்பான். உடனே அவர் சொன்னவனே அங்கே போவார், அங்கே ஒரு வண்ணா வந்து துணியை துவச்சிட்டு இருப்பான், அவன்கிட்ட அந்த சதரை கொடுத்துட்டு பழைய சதரை ஒன்று வாங்கிக்கிடுவார். இதுதான் விஷயம், நம்ம பகவான்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய நேரத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ எல்லாத்தையும் விடணும், ஓ எல்லாத்தையும் விட்டாங்க என்ன நடக்க போகுது, ஒரு சதராது எனக்கு இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம கட்டுண்ட ஜீவாத்மாவிற்கு அந்த மனோபாவனை இருக்கும். ஆனால் பகவான் எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறார், நீ என்னை மட்டுமே அண்டிகிற, என்னுடைய சந்தோஷத்துக்காக நீ வாழ், உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆனால் அது ஒரு முகர்ந்த மனோபாவனை, ஏன்னா நடக்கும் விஷயங்கள், ஆனால் பகவான் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். மீண்டும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இன்னும் ரெண்டு மூணு பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்தருடைய பேர் வந்து ரகுநாத பட்ட கோஸ்வாமி. இந்த ரகுநாத பட்ட கோஸ்வாமி அந்த நேரத்தில் வங்காள மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாருடைய மகன், மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர். இப்போ அவருக்கு வந்து ஒரு அழகான இளம் பெண்ண திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, ஏன்னா முதலே தெரிஞ்சுக்கிட்டுறாங்க இவர் எப்பொழுதும் பக்தியிலே ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். ஒரு மனிதரை வந்து நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுதேன், அவனுடைய பக்தியை கெடுக்கணும்னா ரெண்டு பொருள் அவனுக்கு கொடுங்க, ஒன்று கஞ்சன் அல்லது காமினி, ஒன்று அழகான இனக்கவர்ச்சி இன்பத்தை அவனுக்கு கொடுக்கணும், அல்லது வந்து அவருக்கு பணத்தை கொடுக்கணும். அவர் பக்தியை பண்ண மாட்டார், அமைதியாக இருந்துருவார், சந்தோஷமாக வாழ்ந்துருவார். பௌதிக வாழ்க்கையில் மாயாதேவி இந்த ரெண்டையும் தான் கொடுப்பாங்க. சிவருக்கு வந்து ஏராளமாக செல்வம் இருக்குது, இருந்தாலும் இவர் பக்தி பாதையில் தான் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்து வந்து இவருக்கு அழகான இளம் பண்ண திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, அதுலேயும் அவருக்கு ஆர்வம் இல்லை. முத நேரம் வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறார், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு, மீண்டும் வந்து வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுறார், ஜெகநாத் பூரிக்கு போயிறார். உடனே அவங்க அப்பா மிகப்பெரிய ஜமீன்தார், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து உடனே கேட்டு பார்க்குறார், என்னுடைய மகன் ஜெகநாத் பூரில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு. உன்னுடைய மகன் ஜெகநாத் பூரியில் இந்த காலமாக இருந்தால் அந்த காலத்துலேயும் கொஞ்சம் நடந்திருக்கு விஷயங்கள், சைதன்யம் மகாவிட்ட போய் முழுநேர பக்தனாக சேர்ந்துட்டான், இவன் ஒன்றும் செய்ய முடியாது, இருந்தாலும் மகன் மேலே பாசம். இவர் வங்காள மாநிலத்திலேருந்து ஒரு வேலைக்காரன்ட்ட அரிசி பருப்பு தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் மகனுக்காக. அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னாக்க வந்து அதை எல்லாத்தையும் வாங்கி பக்தர்களுக்கு தானம் வழங்கிடுறார். மீண்டும் அவர் தன்னை பராமரிப்பதற்காக ஜெகநாதர் கோயிலில் வாசலில் நின்று பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். வரக்கூடிய பக்தர்கள் அவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, பிச்சையாக கொடுக்குறாங்க. உடனே மகாபிரபு கேட்குறார், இந்த விஷயத்தையும் மகாபிரபு கேட்குறார், மிகப்பெரிய செல்வந்தனான ரகுநாத பட்ட கோஸ்வாமி இவர் தன்னை பராமரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறார். இப்போ தான் அப்பா அம்மா கொடுத்த செல்வத்தை கூட அவர் விட்டுட்டார், ஜெகநாதர் கோயிலேருந்து வாசலேருந்து பிச்சை எடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே ரொம்ப சந்தோஷமான காரியம், இப்போ தான் உண்மையிலே சரணாகதி அடைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறார். அடுத்த நாள் அவர் யோசிச்சு பார்க்குறார், ரகுநாத பட்ட கோஸ்வாமி கோயிலுக்கு வரக்கூடியவங்களெல்லாம் வந்து எனக்கு பிரசாதத்துக்காக நான் வந்து கஷ்டப்படுத்துகிறேன், எப்போ பார் பிச்சை போட சொல்லி அவனால் மனு ஒழுங்காக தரிசனம் பண்ணிட்டு போக முடியலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பகவானையும் நம்பி இருப்போம். ஜெகநாதர் கோயிலில் மிச்ச பிரசாதத்தை வெளியில் கொட்டுறாங்க, அழுக்கான பிரசாதத்தை, அந்த பிரசாதத்தை என்ன பண்ணுறார், தண்ணியில் கழுவி அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே சைதன்ய மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் ரகுநாத பட்ட கோஸ்வாமியுடைய குடிசைக்கு போகிறார், அந்த குடிசையில் போய் இந்த ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஏற்கனவே பசுக்களுக்கு போடப்பட்ட அந்த பிரசாதத்தை, இப்போ நம்ம போடுற வெளியில் பிரசாதத்தை, அந்த பிரசாதத்தை எடுத்து மீண்டும் கழுவி அதை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் ரகுநாத பட்ட கோஸ்வாமிகிட்ட போய் சைதன்ய மகாபிரபு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவரான கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவாக இங்கே சன்னியாசி ரூபத்தில் வந்தவர் போய் கேட்குறார், அங்கே விருந்தாவனத்தில் கோலோக விருந்தாவனத்தில் ஸ்ரீமதி ராதாராணி பகவானுக்காக தினசரி சமைக்கிறாங்க விதவிதமான பதார்த்தங்கள், அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் சமைச்ச பதார்த்தம் மீண்டும் திரும்பி வரவே செய்யாது, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கக்கூடிய இறுதியான ஐஸ்வர்யமான் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நம்மளை மாதிரி சோட்டா மோட்டா ஐஸ்வர்யமான் கிடையாது. நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய சமையல்காரனை வச்சா கூட அந்த அயோக்கியன் வந்து ஒரு 40 பதார்த்தங்கள் சமைக்க தெரிஞ்சிருப்பான், அதுவும் உள்ளுக்கு மூக்கை சிந்தி வச்சிருப்பான், தன்னுடைய வேர்வை எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டு வச்சிருப்பான். இங்கே வாரது மட்டும் அழகான பிளேட்டில் வந்துடும், 5-star ஹோட்டலில் உட்காந்து அழகான டீசண்டான பிளேட்டில் சாப்பிட்றது. அங்கே உள்ளுக்கு எதை போட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். இங்கே ராதாராணி அன்போடு ஐவருக்கு தினசரி பதார்த்தங்கள் சமைச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் சமைச்ச பதார்த்தம் இன்னொரு நாள் வரவே செய்யாது. அப்படிப்பட்ட பகவான் சொல்லார், ரகுநாத பட்டகோசாமிகிட்ட சொல்லார், இப்படி அருமையான ஒரு பிரசாதத்தை நீ சாப்பிட்டுருக்கிறியாமே, எனக்கு தெரியாத அந்த பிரசாதத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அதை பிடிங்கி சாப்பிட்டார் பகவான். இதுதான் பகவானுடைய மனோபாவனை. இவன் எந்த அளவுக்கு என்ற சரணாதி அடைஞ்சிருக்கிறாங்கிற விஷயத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக அதை பிச்சு சாப்பிட்றான். காரணம், தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க கிருஷ்ணரே நம்பி அர்ப்பணிக்கிறார். மீண்டும் இவருடைய வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. இவர் பக்தி சேவையில் பெரிய கோசாமியாக மாறிடுறார். ஒரு நேரம் இவருக்கு உடலில் ஃபுல்லாக வந்து புண்ணு புண்ணாக வந்துருது, சீல்லாம் வருது இந்த உடலில் இருந்து. தினசரி சைதன்ய மகாபிரபுடைய குடிசைக்கு வரும்போது, சனாதன கோஸ்வாமியுடைய குடிசைக்கு வரும்போது, சனாதன கோஸ்வாமி கட்டி ஆலிங்கனம் பண்ணுறார். அப்போது இந்த சனாதன கோஸ்வாமியுடைய உடலில் உள்ள புண்ணில் உள்ள சீல் எல்லாமே வந்து சைதன்ய மகாபிரபுடைய அழகான சரீரத்தில் வந்து படுது. இதை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அவரால் சகிக்க முடியலை. ஓ, அழுக்கான அசிங்கமான உடலில் இருக்கிறோம், நோய் பிடித்த உடலில் இருக்கிறோம், பகவான் நம்மளை அன்போடு கட்டி பிடிக்கும்போது நம்மளுடைய உடலில் உள்ள சீல் வந்து அவருடைய உடலில் படுதுன்னு சொல்லிட்டு இதை எப்படி தவிர்க்கலாம், மகாபிரபு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார்ன்னு சொன்னோடனே சனாதன கோஸ்வாமி ஒரு திட்டம் போடுறார். என்ன திட்டம் போடுறாருன்னா, ஜெகநாத் ரத யாத்திரா நடக்கக்கூடிய நேரத்தில் ரத யாத்திரா முன்னே ரதத்து முன்னே விழுந்து சைதன்ய மகாபிரபு முன்னே விழுந்து தற்கொலை பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறார். இந்த விஷயம் சைதன்ய மகாபிரபுக்கு பகவான்ங்கிறதுனால தெரிஞ்சிருது. அப்போ சைதன்ய மகாபிரபு அவரை கூப்பிட்டு கேட்குறார், நீ தற்கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்கிறாமே அப்படிங்கிறார். ஆமாம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்னை கட்டி பிடிக்கிறீங்க, எனக்கு இது பிடிக்கலை. நீங்களோ பகவான், நானும் ஒரு சாதாரணமான மோசமான ஜீவாத்மா, சாதாரணமான நிச்ச பக்தன், கீழே உள்ள பக்தன், என்ன நீங்கள் கட்டி பிடிக்கிறது எனக்கு ஆலிங்கனம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார். இப்போ பகவான் சொல்லார், ரெண்டு விஷயங்கள் சொல்லார். ஒரு விஷயம், நீ வைஷ்ணவன், நீ பக்தன், நீ என்ட சரணாகதி அடைஞ்சிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய உடல் மனம் ஆவி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய சந்தோஷத்துக்கு தான், அதனால் இந்த பொருளை வந்து துறக்கிறதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. காரணம், இந்த பொருள் யாருடைய பொருள், என்னுடைய பொருள். இந்த பொருளை பயன்படுத்துறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்கு, இந்த பொருளை அழிக்கிறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்கு. காரணம், உன்னுடைய உடல் யாருடைய உடல், என்னுடைய உடல். இல்லை, உனக்கு உரிமையே கிடையாது தற்கொலை பண்ணுறதுக்கு, உன்னுடைய உடலை விடுறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால வைஷ்ணவன் வந்து மரணம் மரணம்னு நினைச்சா கூட எனக்கு கிருஷ்ணர் வர வாய்ப்பு கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் கொடுப்பார். ஏன்னா கிருஷ்ணர் இந்த உடல் மூலமாக என்ன சேவைகள்லாம்னு வாங்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் வாங்கிடுவார். இந்த உடல் மூலமாக என்ன சேவை வாங்கணும்னு நினச்சி முடிச்சாரோ அன்னைக்கு அந்த உடலை எடுத்துருவார். அதான் பகவான் சொன்னார், இந்த உடலை நான் எடுக்க விருப்பப்படலை. காரணம், உன்னுடைய உடல் மூலமாக இன்னும் சில காரியங்களை சாதிக்கணும், என்னுடைய சந்தோஷத்துக்காக சாதிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அது வரைக்கும் இந்த உடல் என்னுடைய உடல் நான் பயன்படுத்தி தான் தருவேன், ஒரு நாள் தற்கொலை பண்ண முடியாது. அதான் வைஷ்ணவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க குருவுடைய கையில், கிருஷ்ணருடைய கையில் இருக்குது. பகவான் பயன்படுத்துகிற வரைக்கும் இந்த உடலை அவருக்காக பயன்படுத்த வேண்டியதான். அவர் அழிக்கிற நேரத்தில் அவர் அழிச்சுக்கிடுவார், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, பகவான் சொல்லார், தற்கொலை செய்து கொள்வதன் மூலமாக கிருஷ்ண பிரேமையை அடைவதாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கோடிக்கணக்கான நேரம் தற்கொலை பண்ணியிருப்பேன். காரணம், கிருஷ்ண பிரேமையை வந்து, கிருஷ்ண பக்தியை வந்து குரு கிருஷ்ணனுடைய கருணை ஒன்று மூலமாக மட்டுமா அடைய முடியுமே தவிர, கண்டிப்பாக தற்கொலை மூலமாகவோ அல்லது வந்து வீட்டுக்கு ஓடுவதன் மூலமாகவோ அல்லது இடையிலேயே பக்தியை விட்டுட்டு ஓடுவதனாலவோ அல்லது வந்து மாயையில் குதிப்பதன் மூலமாகவோ அல்லது இஸ்கானை விட்டு விலகி ஓடுறதன் மூலமாகவோ அல்லது குருவை விட்டு விலகி ஓடுறதன் மூலமாகவோ கண்டிப்பாக அடையவே முடியாது. கொஞ்ச காலம் இஸ்கானில் பக்தி பண்ணேங்க, அப்புறம் எனக்கு பிடிக்கல, வீட்டுக்கு போயிட்டேன், நல்ல கிருஷ்ண பிரேமம் கிடைக்காது. என்னுடைய குருவுக்கு எனக்கு டேம் சரியில்லை, அதனால் விட்டுட்டு ஓடிட்டேன், அதனால் கிருஷ்ண பிரேமம் கிடைக்காது. அது தற்கொலை பண்ணிக்கிட்டேன், அதனால் கிருஷ்ண பிரேமம் கிடைக்காது. ஒரே வழி, மீண்டும் குருவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சேவை பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வைஷ்ணவ பக்தி. இப்படி தான் பக்தர்கள் வாழ்கிறாங்க. வெளிப்படையான முறையில் அவர்கள் வாழ்ந்தால் கூட, அவர்களும் உணவு உண்பது, சாதாரணமான காரியங்கள் ஈடுபடுவது போல இருந்தால் கூட, அவருடைய மனோபாவனை முழுக்க முழுக்க வேறுபாடானது. இவன் அவருடைய கிரகஸ்த ஆசிரமம் கூட வேறுபட்டது. அதான் வைஷ்ணவன் வந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால நம்ம தாழ்மையாக நினச்சிடக்கூடாது. ஒரு வைவஸ்வத மனுன்னு ஒரு மனு இருந்தார். இந்த மனுவுக்கு முதல்ல வந்து அவர் வந்து பிரம்மாவுடைய பேரன், அவர் மிகப்பெரிய பிரம்மச்சாரி, அவருடைய குரு நாரதமுனி. இப்போ நாரதமுனி சன்னியாசி பிரம்மச்சாரிங்கிறதுனால அவர் பொதுவாக தன்னுடைய சிஷியர்கள் எல்லாத்தையும் முதல்ல பிரம்மச்சாரியாக சன்னியாசியாக தான் மாற்றுவார். அப்போ தன்னுடைய குருவுடைய உபதேசத்தின்படி காட்டில் போய் இவர் நல்ல முறையில் வந்து தவம் பண்ணுறார். தவம் பண்ணி பிரம்மச்சாரி பக்தனாக, வைஷ்ணவ பக்தனாக பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் இவர் தான் உலகத்துக்கே அரசர், மனித குலத்துக்கே அரசர். இப்போ இவர் வந்து பிரம்மச்சாரி சன்னியாசி பக்தனாக மாறிட்டா உலகத்தில் உள்ள மக்களை வந்து ஆள்வதற்கு வந்து வாய்ப்பு இல்லை, உலகத்தில் உள்ள மக்களை வந்து வைஷ்ணவனாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால பிரம்மா யோசித்து பார்க்குறார், கொஞ்ச காலம் இவனை கிரகஸ்த ஆசிரமத்தை தான் நம்ம பக்தி செய்ய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் இவனை வந்து வனப்பிரசனாக மாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரன் வந்து அங்கே தவம் பண்ணக்கூடிய அந்த மலை சாரலுக்கு அவர் போகிறார். அங்கு நாரதமுனி அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹெவி ப்ரீச்சிங், வீட்டுக்கே போயிடக்கூடாது, ஃபுல்லாக நைஷ்டிக பிரம்மச்சரியம் தான் ஃபாலோ பண்ணணும், அகண்ட பிரம்மச்சரியம் தான் இருக்கணும், பெண்கள் பக்கமே தலையை காமிச்சிடக்கூடாது, இதுதான் பக்தின்னு சொல்லி அவர் தன்னுடைய குருவுடைய ஆணையில் பக்தி நல்லா பண்ணிட்டு இருக்கிறார். பிரம்மா போகிறார், பிரம்மா போகிறவனே நாரதமுனிவரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார், அந்த மனுவும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அவர் நமஸ்காரம் பண்ணி முடித்த உடனே பிரம்மா கேட்குறார், நான் சொல்லப்படி நீ கேட்கணும், நீ முதல்ல நாட்டுக்கு திரும்பி போ, திருமணம் செய்து கொள், கிரகஸ்தா வாழ்க்கையில் பக்தனாக வந்து செயல்படு, அதுக்கப்புறம் நீ வந்து மீண்டும் வனப்பிரசனாக மாறலாங்கும்போது குருவுடைய பேச்சை கேட்டதாக ஆகணும், அதுதான் பக்தியில் முன்னேறுவதற்கு ஒரே வழி. காரணம் நாரத முனிவருடைய பேச்சை அவர் கேட்டாலும் கூட நாரத முனிவருக்கே குரு பிரம்மா, குருவுடைய பேச்சை கேட்டாகணுங்கிறதுனால மீண்டும் அவர் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துருந்தார். அதே போல் மீண்டும் மாற்றியும் நிகழலாம், சில பேர் கிரகஸ்தனாக வளரணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், குரு வந்து நீ பிரம்மச்சரியம் பண்ணால் பிரம்மச்சரியம் தான் மாறியாகணும், வேறு வழி கிடையாது. இறுதியில் குருவுடைய கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக எந்த விதமான காரியத்தையும் செய்ய தெரிந்தவன், செய்வதற்கு தயாரானவனுடைய பேர் வந்து கிருஷ்ண பக்தன், வைஷ்ணவன். உலகத்தில் ரெண்டே விதமான ஜாதி தான் இருக்குது, கோட்ஸ் நாலு விதமான வர்ணத்தின்படி நாலு விதமான வர்ணங்கள் இருந்தால் கூட கடைசியில் பத்மபுராணத்தின்படி ரெண்டே விதமான ஜாதி தான் இருக்குது. துவ யும புருஷலோகை தெய்வ ஆசூர ஏவச்ச தெய்வ விஷ்ணு பக்த சுமிருதோ தெய்வ ஆசூரஸ்தத் உபரேக. உலகத்தில் ரெண்டு ஜாதி தான் இருக்குது, ஒன்று தேவர்கள், இன்னொன்று அசுரர்கள், அல்லது பக்தர்கள் அல்லது அசுரர்கள். விஷ்ணுடைய சந்தோஷத்திற்காக எல்லா விதமான காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கவனுடைய பேர் தேவர்கள், பக்தர்கள். எவனெல்லாம் விஷ்ணுடைய சந்தோஷத்துக்காக எந்த விதமான காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இல்லையோ அவன் எல்லாமே வந்து அசுரன், அவ்வளோதான், ரெண்டே கேட்டகரி தான். ஆனால் இதில் எந்த கேட்டகரி எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வெளிப்படையாக பார்க்கறது பெரிய பண்டிதனாக இருப்பான், பெரிய பிராமணனாக பிறந்திருப்பான், வெளிப்படையாக ஒழுக்கசாலியாக கூட இருப்பான், ஆனால் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண மாட்டான், அப்போ அவன் அசுரன். வெளிப்படையாக பார்க்கறதுக்கு பிராமணனாக தெரியலாம், பண்டிதனாக தெரியலாம். உதாரணமாக ஜெமினி ரிஷி, மிகப்பெரிய ரிஷிகள், கசியப்ப ரிஷி வேத காலத்திலே பார்க்கலாம், சர்வாக்க ரிஷி, இவர்களெல்லாம் மிகப்பெரிய ரிஷிகள், வேதத்தை கரைச்சி குடித்தவங்க. மொத்த வேதத்தை கரைச்சி குடித்த பிறகு கூட அவர்களுடைய இறுதியான முடிவு பக்தி செய்யக்கூடாது, கர்மகாண்டத்தை தான் கடைபிடிக்கணும். அதில் சிறந்த சாதாரணமான மனிதனாக இருப்பான், வேதங்கள் கற்றிருக்க மாட்டான், குறைந்த ஜாதியில் பிறந்திருப்பான், நாயை உண்ணக்கூடிய ஜாதியில் பிறந்திருப்பான், அவன் வந்து பகவானுக்கு பக்தி செய்வான், அவன் தேவன், பகவானுடைய கட்டுப்பாடு. அதான் இறுதியில் அதுக்கு ஒரு உதாரணம். இந்த பக்தன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், காரணம் இது மனோபாவனையை பொறுத்தது. ஆனால் தென்னிந்தியாவில் பாண்டிய நாட்டில் சிறுபைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்குது, அது நவ திருப்பதியில் ஒரு திருப்பதி. இந்த நவ திருப்பதியில் பகவானுடைய பேர் சோரநாதன் அல்லது கள்ளர்புரான், கள்ளர்களுடைய தலைவன் பேர், கள்ளர்களை ரட்சிக்கக்கூடிய பகவான் பேர். காரணம் இவன் விருந்தாவனத்தை கூட பார்க்கலாம், நவதீப்பில் கூட பார்க்கலாம், மகாபுருடைய பெரும்பான்மையான பக்தர்கள் அனைவருமே அவங்க பக்தர்களாக மாறுவதுக்கு முன்னே சமுதாயத்தில் மிகப்பெரிய கேடிகள், கில்லாடிகள். அதான் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் சைதன்ய மகாபிரபுவை பற்றி கிண்டல் பண்ணுறார். ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் இருப்பார், வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜன் ஒரு பாபாஜி இருப்பார், இவர் வந்து எதையுமே கண்டுக்கிட மாட்டார், எப்பவும் பகவானை நினச்சிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அவர் சில நேரத்தில் சொல்லுவார் சைதன்ய மகாபிரபுவை பற்றி, இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்குது, பண்டித் பண்டித், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டு கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி, கம்ப்ளீட் ஆப்போசிட் மீனிங். பண்டித் அப்படின்னா ஸ்காலர், பண்டித்னா திருடன் அர்த்தம், டெரரிஸ்ட், ரவுடின்னு அர்த்தம், நேர் எதிர்மாறான வார்த்தைகள். பண்டித்னா ரொம்ப ஒழுக்கமானவர், பண்டித் பண்டித். அதுபோல் மகாபிரபு பற்றி அவர் கிண்டல் பண்ணுவார், ஹீஸ் அ லீடர் ஆஃப் ஆல் நவதி பண்டிட்ஸ், நிமாய் பண்டித் இஸ் த லீடர் ஆஃப் ஆல் நவதி பண்டிட்ஸ். ஏன்னா நிமாய் பண்டித் வந்து பெரிய பண்டிதர், பெரிய ஸ்காலர் அவர். தன்னுடைய வாழ்க்கையில் முதல்ல அவர் மகாபிரபுவாக இந்த ரூபத்தை காமிக்க முன்ன சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள். இப்போ இந்த கள்ளர்புரான் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய நாட்டில் காலதூசன் சொல்லிட்டு அந்த பாண்டி நாட்டில் ஒரு பெரிய திருடர் இருக்கிறான், அவன் திருடன்னா அவனுக்கு கீழே வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் திருடர்கள் வச்சுருந்தார், அவர் பெரிய திருடர்களுடைய தலைவர், அவனுக்கு பல அசிஸ்டண்ட் உண்டு, இவங்கெல்லாம் தினசரி திட்டம் போடுவாங்க, பாண்டிய நாட்டில் எங்கெங்கே போய் திருடன்னு சொல்லி மகா ஸ்கீம் போடுவாங்க, இரவு வந்தவொடனே திருடிட்டு வருவாங்க, திருடிட்டு வந்தவொடனே மீண்டும் வந்து பணத்தை கொண்டு வந்துடுவாங்க. இவர் இந்த திருடர்களுடைய தலைவர் காலதூசன். ஆனால் காலதூசன் ஒரு மிகப்பெரிய பக்தன், அவருடைய தினசரி திருடக்கூடிய பணத்தில் 50% முதல்ல கொண்டு போய் சிறுவைகுண்டத்தில் உள்ள பெருமாள் முன்னே வச்சிருவார். நல்லா யோசிச்சு பாருங்கள், இதே 50% எங்கே வருது? ஒவ்வொரு ஆதர்ச கிரகஸ்தா பக்தனும் ரூபகோஸ்வாமி சொல்லியிருக்கிறார், அந்த கிரகஸ்த பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் 50% பணத்தை மூலம் யாருக்கு கொடுக்கணும், கிருஷ்ணருக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவன் கிரகஸ்தா பக்தன். பிரம்மச்சாரி என்றால் 100% கொடுக்கணும், அவனுடைய பேர் தான் பிரம்மச்சாரி பக்தன். பிரம்மச்சாரியுடைய வேலை தினசரி அவர் தானம் வாங்க போவார், தானம் வாங்கிட்டு வந்து அனைத்தையும் உடனே குரு கையில் கொடுத்துடணும், கொடுத்த பிறகு குரு வந்து சமைச்ச பிறகு இஷ்டப்பட்டா அவனை சாப்பிட கூப்பிடுவார், இஷ்டப்பட்டெல்லாம் சாப்பிட கூட மாட்டார், நீ பாட்டு தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக இருந்துடணும், அது பேர் தான் பிரம்மச்சாரி பக்தன். அதான் கொஞ்சம் வித்தியாசம்,
காரணம் கிரகசாபகத்தினால் அவங்க கூட சாப்பிட்டு தண்ணியை சாப்பிட்டு படுத்துருவான். அவன் நம்பி மனைவி மக்கள் குழந்தைகள் இருக்காங்க, அவனுக்கு 50%. உனக்கு மனைவி மக்கள் யாருமே கிடையாது, 100%. அவர் தான் சரணாகதி. இதான் பாருங்க, அப்போ வெளிப்படையாக திருடன் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை யார் செய்வா? நம்ம செய்ய மாட்டோம். அதான் பகவான் சொல்லார், அபிசத்து துராசாரம். சில நேரங்களில் பக்தனுடைய வந்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியம். உடனே இவர் திருடி கொண்டாந்து பகவானுக்கு கொடுக்குறார். பகவானுக்காக அந்த பணத்தை வச்சு மிகப்பெரிய கோயிலும் கட்டப்படுது, மதில் சுவரும் கட்டப்படுது அந்த மன்னரால். மன்னனுக்கு தெரியாது உண்டியில் எவ்வளோ பணம் வந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த நாட்டுடைய மன்னன் அதற்கு மாறாக ரொம்ப ஒழுக்கமானவன், நேர்மையானவன். ஆனால் அவனுடைய ஒரே தவறு என்ன பண்ண மாட்டான்னா, இந்த செல்வத்தை வந்து பகவானுக்கு பயன்படுத்த மாட்டான், மற்றவர்களுக்கும் பயன்படுத்த மாட்டான். சாஸ்திரத்தின்படி நம்ம நம்மளுடைய பணத்தை பகவானுக்கு கொடுக்கலனா கூட 4 விதமான நபர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து திருட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. எப்படியா திருடு பேரும் சொல்லியிருக்குது. ஒன்று அக்னி, இன்னொன்று அரசன், இன்னொன்று வந்து திருடன். இந்த 4 விதமான நபர்கள் கண்டிப்பாக நம்முடைய பணத்தை கண்டிப்பாக திருடி கொண்டே போயிடுவாங்க. நம்ம எப்படி தான் சம்பாதிச்சாலும் எப்படி தான் இருந்தாலும் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டு கொண்டு போகிறோம். இன்னொன்று அக்னி, அக்னி வரும்போது பணத்தை பணம்னு பார்க்காத அவ்வளோத்தையும் எரிச்சிரும். இன்னொன்று திருடன், எல்லா வீட்லையும் எப்படியாவது திருட்டு போப்போம். ஸோ இந்த 4 விதமான நபர்களால் பணம் திருடப்படுவதுக்கு முன்னால் உண்மையான திருடனுக்கு கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருது நல்லது. ஸோ இது விதி, இது இயற்கையுடைய நியதி. இன்னொன்று நோய் நம்மளுடைய உடலை வந்து பணத்தை வந்து திருடி கொண்டு போகும். இப்போ கடைசியில் வந்து அதே நேரத்தில் பகவானுடைய பக்தன் வந்து உலகாதியமான முறையிலையும் நல்ல ஒழுக்கமானவராக மாற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறார். அப்போது இந்த காலதூசனுடைய ஒரே வேண்டுகோள், தினசரி பகவான் கூட பணத்தை போட்டுட்டு நாளைக்கு நாங்கள் திருட போகும்போது மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி திருடுறார். இப்படி பல காலமாக திருடுறார், ஒரு நாளும் மாட்டலை. கடைசியில் ஒரு நாள் பகவான் இவனை திருத்தணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு அவர் இரவில் மன்னருடைய அரண்மனையிலேயே போய் வந்து திருடுறாங்க. மன்னருடைய அரண்மனையில் வாயில் காவலர்கள் எல்லாம் அவரை பிடிச்சிருந்தாங்க. பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவனுடைய வேலைக்காரங்கள்லாம் மாட்டிக்கிட்டுறாங்க. காலதூசம் மட்டும் தப்பிச்சு ஓடையாந்துருதான், பெருமாளுடைய சன்னதிக்கு ஓடையாந்துருந்தார், பகவான்கிட்ட ஓடையாந்துருந்தார். பகவான் எங்கள் ஆட்களெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, நான் மட்டும் மாட்டலை. அவங்க வந்து கண்டிப்பாக என்னை காமிச்சு கொடுத்துருவாங்க, காலதூசம் தான் எங்களுடைய தலைவன் சொல்லி கொடுத்துருவாங்க. சீக்கிரம் என்ன வந்து அரண்மனை படை வீரர்கள்லாம் வந்து பிடிக்க போகிறாங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பகவான்கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு போயிருந்தார். இவர் வீட்டுக்கு போன உடனே பகவானே காலதூசனுடைய உருவத்தை எடுத்து, அந்த திருடனுடைய உருவத்தை எடுத்து ரோட்டில் அப்படியே நடந்து போகிறார். அங்கே இருந்த அரண்மனை காவலர்கள்லாம் அவரை பார்த்த உடனே பிடி 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 அப்படிங்கிறாங்க. உடனே இவர் தப்பிச்சு ஓடுற மாதிரி வேகமாக ஓடுறார் பகவானே. அவன் காலதூசன் அந்த தலைவர், அந்த திருடர்களுடைய தலைவன் அவங்க விரட்டுறாங்க, இவங்க பின்னால் விரட்டுறாங்க. பகவான் வேகமாக ஓடுறார் பயந்து ஓடுற மாதிரி. கடைசியில் ஓடும் போது கடைசியில் பகவானை ஓடி போய் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சா காலதூசன், ஆனால் அவங்களுக்கு பகவான் தெரியாது. உடனே அரண்மனையில் மன்னர் முன்னே கொண்டு போய் விட்டுருந்தாங்க. இப்போ மன்னர் சொல்லார், நான் தான் நாட்டுக்கு ராஜா, மனு சுமதியின்படி நாட்டில் உள்ள சொத்துக்கள் அனைத்துமே மன்னனுடைய சொத்துக்கள், எல்லா சொத்துக்களுமே என்னுடைய சொத்துக்கள். நீ இவ்வளோ காலம் இந்த பாண்டிய நாட்டுடைய செல்வத்தை வந்து திருடியிருக்கிறாய், அப்போ வந்து இது மிகப்பெரிய அபராதம், உனக்கு நான் வந்து மரண தண்டனை தான் விதிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ நம் திருடனுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய பகவான் பேசுகிறார், இந்த தத்துவத்தை பேசுகிறார். இதே மனு சமதியிலிருந்து நான் இன்னொரு கோட்டிங்ஸ் கொடுக்குறேன். என்ன கோட்டிங்ஸ் அப்படின்னா, மன்னன் வந்து தெரிந்தோ தெரியாமலோ தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணம் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கண்டிப்பாக மீண்டும் அதுக்கு சொல்லப்படக்கூடிய உதாரணம் வந்து மேகம். மேகம் வந்து நீரை வந்து கடல்லேருந்து வாரி எடுக்குது, வாரி எடுத்து அங்கே ஸ்டாக் பண்ணுறது கிடையாது, மீண்டும் என்ன பண்ணணும், மக்களுக்கு வந்து மாரியாக மழையாக வந்து கொடுக்கணும். அதுபோல் அந்த செல்வத்தை எல்லாத்தையும் மக்களுடைய நன்மைக்காகவும் விஷ்ணு பக்திக்காகவும் செலவழிக்க வேண்டியது உன்னுடைய கடமை, அதை செய்யாமல் நீ இருக்கும்போது மனுடைய கடமையை செய்யலை. அது மட்டுமல்ல, இந்த செல்வம் அனைத்துமே கண்டிப்பாக நீ அப்படி சேர்த்து வைத்தாலும் கூட 4 விதமான திருடர்களால் கண்டிப்பாக வந்து திருடப்படும். ஒன்று திருடன், இன்னொன்று அக்னி, இன்னொன்று உனக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன். அப்போ மன்னர் யோசிச்சு பார்க்குறார், ஏன்னா காலதூசம் திருட்டு பையன், இந்த அளவுக்கு தத்துவம் பேசுகிறான், உண்மையிலேயே வந்து இவன் காலதூசனா, அது வேறு நபரா, திருடனா, அது வேறு நபரான்னு யோசித்து பார்க்கும்போது கடைசியில் பகவானுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, காரணம் அவனும் பக்தன், கடைசியில் பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறார். ஸோ அதனால் வந்து பகவானுக்கு கடைசியில் அர்ப்பணிக்கிறது பேர் தான் வந்து தர்மம். உலகத்தில் பல விதமான தர்மங்கள் இருக்குது, உபதர்மம். இப்போ நம்ம கூட பண்ணுற சொல்ல, நாட்டுக்கு நம்முடைய தமிழர்களுக்கு சில தர்மம் இருக்குது அப்படிங்கிறோம், நம்முடைய இனத்துக்கு சில தர்மம், நம்முடைய ஜாதிக்கு சில தர்மம், பெண்ணுக்கு சில தர்மம், மனிதர்களுக்கு சில தர்மம், சாஸ்திரங்களில் கூட பல விதமான தர்மங்கள் இருக்குது, உபதர்மம், கைதவ தர்மம், சல தர்மம், பல விதமான தர்மங்கள் இருக்குது. ஆனால் எல்லா விதமான தர்மங்களையும் இறுதியான தர்மம் வைஷ்ணவ தர்மம். கடைசியில் பார்க்க போனால் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்குது, அந்த தர்மம் வந்து ஜீவேர சொரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாச. நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சொத்துக்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே கிருஷ்ணனுடைய சொத்துக்கள், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, நம்முடைய உணர்வால் உணரக்கூடிய, நம்ம அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே கிருஷ்ணனுடைய சொத்துக்கள், நம்முடைய வாழ்க்கையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சொத்து. அதில் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறது மட்டும்தான் இறுதியான உத்தமமான தர்மம். அந்த தர்மத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லா தர்மத்தையும் வந்து பார்க்கணும். அதனால் இந்த வைஷ்ணவ தர்மத்தை புரிஞ்சுக்கிடுவது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த உயர்ந்த தர்மத்தை கடைப்பிடிப்பதற்காக பகவான் மீண்டும் சொல்றார், சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணமரஜ, கீழே உள்ள எல்லா விதமான தர்மனையும் கூட விட்டுரு அப்படிங்கிறார், தேவையில்லை உனக்கு அப்படிங்கிறார். அதான் சர்வ தர்மான் பரித்தேஜ, அதான் கோபியர் பண்ண தர்மம். கண்டிப்பாக தர்மம் மனித தர்மத்தின்படி கண்டிப்பாக மனைவி வந்து கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டவளாக வாழணும். மக்களுக்கு முதல்ல இந்த தர்மமே தெரியல, இப்ப கலியுகத்துல உப தர்மமே தெரியல, இவர் எங்க மெயின் தர்மத்துக்கு வர்றது. ஆனா அந்த தர்மத்திலிருந்து கூட கோபியர் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்திற்காக மீண்டும் வந்து அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட விட்டுவிட்டு, தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட விட்டுவிட்டு மீண்டும் பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சாங்க. காரணம், ஜீவனுடைய இயல்பான தர்மம் அந்த தர்மம். அதுக்காக இப்பவும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டோம்னா, இப்போதைக்கு உள்ள சமுதாயத்தில் குறைந்தபட்சம் முதல்ல கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய தர்மத்தை நம்ம போதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த தர்மத்தில் இவங்க பரீட்சை உள்ளவனாக மாறின பிறகு பின்னால் வந்து மீண்டும் பகவானுக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த தர்மத்துக்கு வந்து வரலாம். ஸோ ஆனால் இறுதியில் வந்து மிக உயர்ந்த தர்மம் வந்து கிருஷ்ணருக்கு எல்லாம் சரணாகதி அடைவது. கீழே உள்ள எல்லா தர்மங்களையும் கூட விட்டுடலாம். ஆனால் இன்றைய சமுதாயம் அந்த மாதிரி மோசமாக இருக்கு. மக்களுக்கு கீழே உள்ள அடிப்படையான தர்மங்களை பற்றியே தெரியாத பட்சத்தில் இந்த பரோ தர்மத்தை பற்றி எப்படி சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா தான். வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பராயோகா, இது பரோ தர்மம், மிக உயர்ந்த தர்மம். ஆனால் இதுதான் நித்தியமான நிலையான தர்மம், வைஷ்ணவ தர்மம். அந்த விஷயத்தை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. புரிந்து கொண்டு கலியுகத்தில் நம்ம பண்ண வேண்டிய தர்மம் பகவானுடைய நாமத்தை ஓதக்கூடிய, ஜுவம் பண்ணக்கூடிய தர்மம். நம்மளால் முடிந்தவரை நம்முடைய மனது, நம்முடைய வாக்கு, நம்முடைய செல்வம், நம்முடைய கல்வி, நம்முடைய வாழ்க்கையை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் சிறிது சிறிதாக ஈடுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முழுமையான முறையில் நம்மளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தர்மம்னா வந்து வாசுதேவ தர்மம். அதை கடைபிடிப்பதற்காக தான் இந்த இஸ்கான் இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த இயக்கத்தில் சில புரோபாதரை பின்பற்றி பல பக்தர்கள் இதை மாதிரி வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஈடுபடுத்தி பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு ஏற்கனவே போயிருக்கிறாங்க. நம்மளாலையும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி செய்ய முடியும். நம்ம உண்மையிலேயே சரணாகதி அடைந்தோமானால் கண்டிப்பாக நமக்கும் பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய உலகத்துக்கு வந்து அழைத்து சொல்வார். இஸ்கானில் பல நேரங்களில் பார்க்கலாம், கடைசியாக சில உதாரணங்கள் வெளிநாட்டில் உள்ளக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து சில நேரத்தில் பார்க்கலாம், வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் இஸ்கானுக்கு வந்து விருந்தாவனத்திற்கு வந்து அங்கேயே பகவானையே நம்பி, பகவானையும் நம்பி உயிர் விட்ட பல கதைகள்லாம் இருக்குது. நம்மளும் நல்ல முறையில் பக்தி செய்தால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பகவானை ஏமாற்ற முடியாது. இது ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்கிறோம். ரஷ்யாவிலேருந்து ஒரு 35 பெண் பக்தர்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் விருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்த வழியில் ஒரு பக்தர், ஒரு பெண் பக்தருக்கு, நல்ல ஓவியர், நல்ல பக்தர், அவனுக்கு உடல் சரியில்லாமல் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் வந்து சில நோய் இருந்தால் உள்ளே ஏற்ற மாட்டான், நீங்கள் இருந்துருன்றோம். இவங்களை ஃப்ளைட்டில் உள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதாஜி மட்டும் இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே தங்கி ஒரு வாரத்தில் அந்த அம்மா பகவானை பற்றி படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் விருந்தாவனத்தில் உயிரை விட்டான். அதுதான் பகவானுடைய கருணை. ஆக்ராவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருந்திருக்கிறான். அவன் பிறப்பால் வைஷ்ணவன், ஆனால் வாழ்க்கையில் ஃபுல்லாக கல்லாவில் உட்காந்து துட்டெண்ணக்கூடிய வேலை பார்த்தவன், பண ஆசை உள்ளவன். ஆனால் அவனுக்கு பிறப்பால் வைஷ்ணவங்கிறதுனால கதை தெரியும், விருந்தாவனத்தில் போய் உயிர் விட்டால் நம்ம பகவானுடைய உலகத்துக்கு போயிடலான்னு சொல்லி. இவன் வயோதிகனாக மாறி இருக்கிறான், நோய் ஆயிடுச்சு, மரணப்படுக்கையில் படுத்துட்டான், சீக்கிரம் செத்து போயிடுவான் டாக்டர் சொல்லிட்டார். உடனே தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறான், விருந்தாவனத்தில் உள்ள என்னுடைய பங்களாவுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிருங்க, காரணம் விருந்தாவனத்தில் மரணம் அடைஞ்சால் பகவான்கிட்ட போயிடலாம். உடனே பிள்ளைங்களாம் விருந்தாவனத்துக்கு திட்டு போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு வாரம் ஆனால் உடல் மீண்டும் நல்லா ஆயிடுச்சு. உடனே சொல்லியிருக்கிறான், இப்போ சாக மாட்டேன் போலுக்கு, மீண்டும் ஆக்ரா கொண்டு ஆக்ராவுக்கு கொண்டு வந்தால் ஆக்ரா 2 நாள் ஆள் செத்து போயிட்டேன். பகவானை ஏமாற்ற முடியாது. அதனால் உண்மையான நேர்மையான முறையில் வைஷ்ணவரை வாழ்ந்தால் பகவான் அந்த வாய்ப்பை நமக்கு பண்ணி கொடுப்பார். நல்ல முறையில் அவரை சிந்தித்து மரணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுப்பார். ஏமாற்றம் அவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது, நம்மளே ஏமாத்தணும்னா அவர் எப்படி ஏமாற்றுவார்? ஸோ அதனால் ஏமாற்றவும் முடியாது.